கவிதை தொகுப்பினை வெளியிட்டேன் ஆற்றுவதற்காக உள்ளத்தினுடைய புகழ்பூத்த கவிஞர் தரத்துறை பிரதேசமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருவாளர் மதிப்புரிய கவியத்தி கீதா ஜெயசீலன் அவர்களை வெளியிட்டுரை ஆற்றுவதால்
எல்லாம் உண்டு
வரமாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் அவர் அனுசரணை வழங்குவதற்கு முன்வந்த இந்த வேளையிலே புனாரி பிரதேச செயலகமும் பிரதேச கலாச்சார பேரவையும் இணைந்து நடத்துகின்ற இந்த படைப்பிலக்கிய வெளியீடுகள் நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய நண்பர் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலர் திரு சிவபாலசுந்தரம் சத்தியசீலன் அவர்களே, இந்த நிகழ்விலே ஆசிரியை ஆட்சி அமைந்திருக்கின்ற மதிப்பார்ந்த பிரேன் அடிகளானவர்களே, இந்த நிகழ்விலே பிரதம விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பெரும் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய கிள்ளச்சி மாவட்டத்தினுடைய செயலர் திருவாட்டி ரூபாவதி கேதீஸ்வரன் அம்மா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ விருந்தர்களாக விளங்குகின்ற திரு எஸ் விந்தன் அவர்களே, அன்புக்குரிய தம்பி நெடுந்தீவு முகிலன் அவர்களே, இந்த கிள்ளச்சி மாவட்ட செயலகத்தினுடைய உயர்நிலை அதிகாரிகளே, பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்களே, இந்த மண்ணினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த எதிர்பாராத ஒரு நிகழ்விலே எனக்கு கிடைத்த கௌரவம், அதற்கு உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே என்னுடைய சொந்த இடம் நல்லூர். நல்லூருடைய வரலாற்றை பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த பூநகரியிலே இருக்கின்ற நல்லூரில் இருந்துதான் அந்த நல்லூர் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூருக்கான அரசு இடம்பெயர்ந்து வந்ததாக நான் அறிந்தேன். எனவே எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கௌரவம் உண்மையிலே என்னுடைய மண்ணுக்கு கிடைத்த கௌரவமாக நான் எடுத்து பார்க்கிறேன். இந்த நிகழ்விலே பலிகளின் பொறி உண்மையிலே இதிலே கதை விடயங்களை கதைக்க ஆசை, ஆனால் நான் என்னுடைய வேலையை மட்டும் செய்தால் சிறப்பு என்று நினைக்கின்றேன். இந்த இடத்திலே பலிகளின் பொறி என்ற இந்த நூல் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய ஒரு நயப்பு, இது உண்மையிலே விமர்சனம் அல்ல, ஒரு நயப்பு. இந்த நாள் இந்த காலத்திலே நட்டங்களை நாங்கள் பார்ப்பது இல்லை, நயம் என்னென்ன நயங்கள் இருக்கின்றனோ அதை நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த செல்வி பூனேரி மதி என்ற புனை பெயரோடு விளங்குகின்ற போன நித்தியமதி அவர்களுடைய இந்த வலிகளின் பொறி என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறலாம் என்றிருக்கின்றேன். நித்தியமதி அவர்கள் இந்த பிரதேச செயலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த பூனேரி கலாச்சார பேரவை அவர்கள் இந்த நிதி ஒதுக்கீட்டோடு அவர்களை அதை அனுசரணையாக கொண்டு இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நூலை நீங்கள் ஒருக்கா பார்ப்போம் என்றால் அது என்னன்னா பிரயோசனமா இருக்கும். நீங்கள் எல்லோருடைய கைகள் அநேகமாக எல்லோருடைய கைகளிலும் இந்த நூல்கள் இருக்கின்றது. தயவு செய்து இந்த வலிகளின் பொறிகளோடு நீங்கள் வாருங்கள், என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் அதில் இருக்கின்ற சில அற்புதங்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். அது உங்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும் நினைக்கின்றது. எனவே இந்த 30 பக்கங்களை கொண்டு இந்த வலிகளின் பொறி இங்கே வெளிவந்திருக்கின்றது. மெக்சிகோ என்ற ஒரு நிறுவனத்தினர் இந்த புத்தகத்தை அழகாக அச்சிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே நான் இந்த புத்தகத்தை பார்த்தபோது இந்த கண்ணில் ஒற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லுவார்களே, நல்லதை பார்த்தால் அவர்கள் கண்ணில் ஒற்றிக் கொள்ளலாம் என்பது போல இருக்கும் என்று சொல்லுவார்களே, அதற்கு 100% ஆதாரமாக இது விளங்குகின்றது. உண்மையிலே இங்க இருக்கின்ற படங்கள் அந்த அந்த போட்டோகிராஃபி ஒரு அருமையான வேற அந்த தொழில்நுட்ப கலைஞனவரே தெரியாது, அருமையான புகைப்படங்கள். இந்த கவிதை என்பதை தாண்டி இந்த புத்தகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற முறை மிக அருமையா இருக்கிறது. இல்ல நான் இந்த நெஞ்சிலிருந்து சில நேரம் இந்த இப்போ ஒரு ஸ்டைல் என்னன்னு சொன்னால் இந்த இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்டைல். ஒரு புத்தகமா இருந்தால் என்ன இது என்ன, நாங்கள் உடனடியாக நெட்டில இறக்கி அதை நாங்கள் போட்டு அதை எங்களுடைய சொத்தாக காட்டிக்கொள்வோம். ஆனால் இங்கே இருக்கின்ற படங்கள், இந்த படம் ஒரு சின்ன உதாரணம், இந்த படத்தை பாருங்கள். அதாவது 10 பக்கத்துக்கு வாருங்கள். இந்த பூநகரி பரந்தன் நெடுஞ்சாலை, நான் இருக்கின்ற இந்த பரந்தன் நெடுஞ்சாலையினுடைய அந்த தோற்றத்தை மிக அழகாக அவர்கள் படப்பிடித்திருக்கிறார். எனவே முதலிலே இந்த புத்தக வடிவமைப்பை செய்திருக்கின்ற இந்த நிறுவனம், அதை அச்சிட்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது இந்த புத்தகத்துக்களை நுழையுங்கள், அதிலே வாழ்த்துறையை எங்களுடைய பிரதேச செயலர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார், இந்த வாழ்வியல் கோலம் போக்கிலே தான் சந்தித்த விடயங்களையும் இவரது பணியின் தன்மையால் பெற்றுக்கொண்ட விடயங்களையும் இவர் சிந்தித்துள்ளார். சிந்தித்த விடயங்களை தனது கவிபாடும் திறம் துணை கொண்டு எழுத்துருவாக்கியுள்ளார். எழுத்துருவான கவிதைகள் நூல் வடிவமாக்குவதற்கு எமது கலாச்சார பேரவை உதவி புரிந்திருக்கிறது. பூநகரித்தாயின் நூல் வெளியீட்டு வரலாற்றின் கனதியில் இக்கவியேட்டின் பங்களிப்பு சிறப்பானதாக அமையும். நாளைய பூநகரி எவ்வாறு சிறப்புற விளங்க வேண்டும் என்ற இந்த எழுத்தாளர் கண்டு கனவு பலிக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்த்தை கூறியிருக்கிறார். இது அவருடைய ஒரு ஆசி. அதாவது இந்த பூநகரி மண் யுத்தத்தினுடைய தொடர்ச்சியான கோர பிடிக்குள்ளே சிக்கி இங்கே பிரதேச சொன்னாரே, இந்த மீள்குடியேற்றம் எந்த சூழலிலே ஆரம்பமாகிறது என்று பற்றி சொன்னாரே, இன்று இவ்வளவு ஒரு குறுகிய காலத்திலே இன்று இப்படி நிகழ்ந்திருக்கிறது, இதனுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக வேண்டும் என்ற வாழ்த்து அவருடைய அந்த வாழ்த்துறையை காட்டுகிறது. அதனால இந்த எண்ணுரையிலே கவிஞர் அவர்கள் எங்களுடைய வீட்டில் என்பதிலும் பார்க்க எங்கட வீட்டில படுத்த சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு பல மனதுக்கு இதமா இருக்கிறது. எங்கட ஊரில் ஊரை விட்டு போகையும் திரும்பி வந்து பார்க்கையும் அந்த கேப், நாங்கள் இந்த ஊரை விட்டுட்டு போறோம், இந்த இவ்வளவோ துன்பங்களுக்களால வந்து பார்க்கிறேன், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கின்ற அந்த காட்சி தான் அவருடைய அந்த இந்த கவிதை நூலுடைய அந்த அடிப்படை. எனவே அவர் சொல்லுகிறார், எங்கட ஊரை விட்டு போகையும் திரும்பி வந்து பார்க்கையும் மனதில் தோன்றியவைகளையே கவி வடிவில் எழுத தொடங்கினேன். இத்தொகுப்பிலும் அதிகமான வரிகள் அந்த வேதனைகளை அனுபவித்த வேளை எழுதியவை. இதுதான் அங்க முக்கியம். அவர் அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தத்தை அனுபவித்தாரோ அதை அவர் பதிந்திருக்கிறார். பூநகரியின் இலக்கிய பயணத்தில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது. இந்த வலிகளின் பொறி உண்மையில எங்களுடைய இந்த கவிதை இங்கே எங்களுடைய ஆசிரியை ஆற்றிய அருள்திரு பிரயன் அடிகிறார் அவர்கள் உண்மையிலே அவரோட அருட்தந்தை என்பதை தாண்டி ஒரு மிகுந்த இலக்கிய பரிச்சயம் உள்ளவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் ஒன்றை சொன்னார், இந்த கவிதை நரம்பு கவிதை என்ன, புதுக்கவிதை என்ன, இப்படி அது ஒரு மிக ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. எங்களுடைய தமிழ் கவிதைக்கு ஒரு 2000 வரலாறு இருக்கிறது, அதில் மீளத்திலே கவிதைக்கு ஒரு 50-60 வருட வரலாறு இருக்கிறது. எனவே அது ஒரு பெரிய ஒரு நெடிய பயணம். அந்த பயணத்திலே இவருடைய பங்கு என்ன, அல்லது இவருடைய அந்த கவிதையினுடைய இந்த அமைப்பு என்ன, அல்லது என்ன வடிவம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே எங்களுடைய அந்த என்னுடைய மரபு கவிதையிலே காவிய மரம் என்று ஒன்று இருக்கிறது. காவியம் என்று சொன்னால் ஒரு மிக மிக நீண்ட ஒரு வரலாறு, ஒரு மிக நீண்ட சரித்திரத்தை தொடர்ச்சியாக மிக பெருமண்டை கேளாத பாடல்களிலே பாடி செல்வது காவியம். அந்த மரபு இன்று வழக்கொழிந்து விட்டது. என்று ஒரு கம்பராமாயணத்தை எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் 10,000 பாடல்கள், சும்மா 10,000 பாடல்கள். அப்ப அதிலே அந்த நகர் சிறப்பு, மன்னருடைய சிறப்பு, அவற்ற குடும்பம் அப்படின்னா அப்படியே போய் அந்த வரலாறு முழுக்க சொல்லுவது அது காவியம். இன்று அந்த காவிய மரபு இன்று இல்லை. ஆனால் இன்று இந்த புதுக்கவிதை என்றது, அல்லது நவீன கவிதை, அல்லது மங்களுடைய காலத்திலே இடத்திலே தோன்றிய கவிதை, அதனுடைய தொடர்ச்சி எங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த தொகுதியை, இந்த இது தொகுதி அல்ல உண்மையிலே தொகுதி என்று சொல்லக்கூடாது. இது ஒரு கவிதை, இது ஒரு பெருங்கவிதை. இந்த பலிகளின் பொறி என்பது அந்த நேரம் ஒவ்வொரு பக்கத்திலே ஒவ்வொரு உடைச்சு உடைச்சு போட்டிருந்தாலும் இது ஒரு தொடர்ச்சி. அவர் சொன்னது போல இங்கே எங்கட ஊரை விட்டு வெளிக்கிட்டது வந்து சேர்ந்தது. இந்த ரெண்டு இடையில இருக்கின்ற காட்சிகளை ஒவ்வொரு ஒரு ஸ்டில்லாக ஒவ்வொரு ஒரு பிளாஷாக அப்படி 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 அப்படியே பதிஞ்சொண்டு வந்திருக்கின்றார். எனவே அந்த ஒரு அந்த தொடர்ச்சியில் பார்க்கும்போது இது ஒரு ஒரு நெடுங்கவிதைக்குரிய ஒரு 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 சாயல் இருக்கின்றது. எங்களுடைய கவிதையில மிக நுட்பம், எங்களுடைய தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பெருமையே கவிதைதான். இன்று உலகளாவிய ரீதியிலே வைத்து பார்க்கக்கூடிய இலக்கியங்கள் எங்களுக்கு உலகம் இருக்கிறது. அது சிறுகதையினாலோ அல்லது நாவலினாலோ வந்ததல்ல, அது கவிதையாலே வந்தது. அதனுடைய ஆனால் அந்த நேரம் அந்த கவிதை கூத்து நாடகம் எல்லாத்தையும் உள்வாங்கி இருந்த என்பது வேறு. அந்த ஒரு தொடர்ச்சியோடு பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த ஒரு நெடுங்கவிதைக்குரிய ஒரு சாயலை நான் இந்த இடத்திலே பார்க்கின்றேன். நாங்கள் இந்த உள்ளுக்கே போவோம், நான் எல்லாத்தையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான சில அந்த ஒரு பதச்சோறு என்று சொல்லுவார்களே, ருசியான ஒரு ஒரு சோறு ஒரு கறியில ஒரு ஒரு சாப்பாட்டுல நாங்கள் எல்லாத்தையும் ருசிக்க முடியாது. நல்ல கறி ஒரு பருப்பில் நல்ல திறமா காய்ச்சிக்கிறேன்னா நல்ல இருக்கும். இதுல ஒரு குழம்பு அருமையா அப்படி. அப்ப நீங்கள் உங்களோட கைகளிலே புத்தகம் இருந்தால் என்னோடு வந்தீர்கள் என்றால் நான் அந்த சுவைகளை தொட்டு காட்டுவேன், நீங்களும் ருசித்து பார்க்க. முதலாவதிலே நாளைய பூநகரியில் ஒரு நகர்வலம் கடலையும் அதன் கிரீடமாக கற்பாதீங்க. முதல் நடியிலே ஒரு கவிதை வந்துச்சு. கவிதை என்னன்னு சொன்னால் அது கணக்க சொல்லலாம், ஆழமாக போகலாம். ஆனால் அது அப்படி சொல்லி ஒரு ருசியா இருக்கே, அதான் கவிதை. கடல் எண்ணெய் அது சாதாரணமா சொல்லி போட்டு அதன் கிரீடம் இப்படி ஒருத்தர் யோசிக்கிறது. கடலுக்கு ஒரு ஆள் கிரீடம் வைக்க முடியுமா? யோசிப்பாரு, கடலுக்கு யாரும் முடிசு ஊட்ட முடியாது, கிரீடம் வைக்க முடியாது. ஆனால் அந்த கடலை பார்க்கும் பொழுது பனைகள் அப்படியே இருப்பதை அவன் சொல்லுகிறான், கடலுக்கு அப்படி முடிசு ஊட்டிக்கிறேன். அது ருசியா இருக்கோ இல்லையோ? முதல் வரியிலே ருசியா இருக்கோ இல்லையோ? அப்ப இந்த இப்படிப்பட்ட நுட்பங்களை நான் இங்கே பார்க்கிறேன். பாருங்கள், அதன் கிரீடமாக கற்பதனவும் அணிகலன்களாக நெல்மணிகள், அப்படி அணிகலன்கள் வகைகள். அம்மா அந்த செயலை பார்த்தா அப்படி நெல்மணிகளை போட்ட செயின் தான் இருக்கு. இந்த அம்மா அந்த செயின் ரெண்டு அம்மா அந்த செயல் இருந்தா நெல்மணிகளை கோத்து விட்ட மாதிரி இருக்கே செயின் இருக்கு, அது அணிகலன். அணிகலன்களாக நெல்மணிகளும் நத்தளிக்கும் ஒரு புதுசு நர்த்தனமாடுதல் என்ன டான்ஸ், பிள்ளைகள் பிள்ளைய வந்து ஆடினார்களே அது நர்த்தனமாடுதல். இந்த நர்த்தனித்தல் என்றது இது ஒரு வினை, ஆனால் ஒரு புதுமையா இருக்கு. அந்த ஒரு கவிதையிலே தான் இருக்கு. கவிதைக்கு கவிஞர்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. ஒரு சொல்லை திரித்து அவர்கள் அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி எழுதலாம். இலக்கணக்காரர்கள் அதை வந்து என்ன கேட்க முடியாது, அது அது கவிஞருக்குரிய லைசன்ஸ். நர்த்தனிக்கும் என்பது ஒரு தமிழுக்கு புதிய வரவு, அது ஒரு முக்கியம். அதாவது பூனரியில இருந்து தமிழுக்கு நெல் வந்திருக்கிறது, இங்கே ஒரு சொல்லும் வந்திருக்கிறது. அப்படியே அங்க அடுத்த வந்த பிறகு வாங்க, மீண்டும் வாராதா மானாவாரியன மன்றாட நினைக்கும் மரங்கள் எல்லாம் பொய்த்து விடவே வெண்புழுதி பறக்கும் செம்புழுதி வாஞ்சையின்றி சென்று வரும் பூ நகரமங்கும். இது எங்களுடைய இந்த மண்ணிலே இந்த மழை இல்லாத போது இந்த மண் வாடி போயிருக்குமே அந்த காட்சி அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். இன்னிலே மாற்றிடவே இறைவன் இறைவனே இறங்கினாற்போல் மூன்றாவதமாக இந்நிலையை மாற்றினவை இப்படியான ஒரு இந்த வறட்சி இருந்ததே அதை மாற்றுவதற்கு இந்த இறைவனே இறங்கினான். அந்த இறைவனே இறங்கிட்டான். பூநகரியின் நகராய் எங்கள் பூநகர் பூத்துடவே புதிதாய் பிறந்தது பூநகர்க்கு ஒரு குளம். இந்த பூநகரி குளம் இந்த மண்ணினுடைய செழுமைக்கும் புதுமைக்கும் காரணமாக இருக்கிறது. எனவே அதை அவங்க சொல்லி காட்டுகிறார். கவலைகளின்றியே கருவானது பூநகரியின் வளர்ச்சி. இந்த பூநரி குளம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஆயம்பெரு, அதாவது பூநகரியினுடைய இந்த செழுமையை அல்லது குழுமையை இந்த பூநரி குளம் எவ்வளவு செல்வாக்கு சென்றிருக்கிறது என்பதற்கு இந்த வரி ஒரு ஆதாரம். கவலைகள் இன்றியே இந்த பூநகர் என்ற இந்த நகரம் கருவாவதற்கு, அது கருவாகி வளர்வதற்கு இந்த குளம் எப்படி உதவியது? பூநகரியின் சுவாசம், பூநகரியின் ஆயுள், தூணகரியின் அபிவிருத்தி அனைத்துக்கும் இக்குளம் அடக்கம், அனைத்துக்கும் இக்குளத்தை அனைத்துக்கும் இக்குளத்தில் அடக்கம். இதெல்லாம் இந்த பூனரியினுடைய இந்த குளத்தினாலே தோன்றியது என்பது கவிதை கவிஞருடைய கூற்றாக இருக்கிறது. வீதியோர வாய்க்காலும் அதை விழுங்கியே மறைக்கும் நாணக்குக்களும் இருமருங்கும் பெருவள்ளலாய் தருவும் இருமருங்கும் பெருவள்ளல். அடுத்தது வள்ளலாக இந்த தருக்கள் வள்ளல்களாக இருக்கின்றன. நோக்கும் திசையாவும் சிறு போகத்தின் சிதறலாய் பசுமை பொங்கும் வேளாண்மையாய் வரவேற்கிறது நம் வயலூர். பூனகிரிக்கு வந்துவிட்டால் நம் ஊருக்கு சென்றிடவோ விடை கொடுப்பதில்லை நமது அரசி. பூனகிரி ஒட்டக்கரப்பன் நான் செலுத்தவே இல்லை, நமது அரசிக்கு நாடு கடந்தும் மவுஸ். பூனகிரி ஒட்டக்கரப்பன் என்றால் அல்ல, முந்தைய ஒரு காலத்திலே வந்த கவிதையிலே பிணத்துக்கும் வாயூர் கொண்டு ஒரு கவிஞர் பாடினார். அந்த அதை பற்றி சொல்ல விரும்பவே இல்லை. அது சித்த பிணத்துக்கும் அந்த நாக்கில வாயூருமா என்னண்டா அந்த பூனகிரி ஒட்டக்கரப்பனை பற்றி சொன்னார். இதற்கு இதை விட ஒரு உதாரணம் வேணும். அப்ப நமது அரிசிக்கு நாடு கடந்தும் மவுசு, நம் இடம் வருவோர் கடலுணவு ருசிக்காமல் சென்றதில்லை. கடலுணவுக்காய் கடல் கடந்து வருவோரும் பலர். ஏழாம் மனது வாங்கோ இந்த மண்ணிலே வயல்கள் பெருகி இருக்கின்றன. மருதம் மருத நகர் பிணி நீக்கி மருந்தளிக்கும் மருத நிலம் தென்றல் கொண்ட மருத நிலம் பதில் பிஞ்ச நாங்கள் மருந்துக்கு போது இல்லை மருந்தளிக்கும் மருந்தின தென்றல் கொண்ட மருத நகர். எவ்வளவு ஒரு சொர்க்க பூமியில நாங்கள் வாழ்றோம் என்றதை நாங்கள் கவிதை என்ற பெருமை கவிதையை படிக்க நாங்கள் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று நான் இதை வாசித்து மாடிகள் கொண்ட வீடுகள் தேவையில்லை, மனம் போல பரந்த மண் இருக்கிறது. எல்லை இல்லை மனத்துக்கு, எல்லை இல்லை மனம் மங்கையும் போ முதாம் மங்கையும் போ. இந்த மண் இருக்கிறது இங்கே மண் மனம் போல பறந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அனைவருக்கும் வீடு அரசால் வழங்கப்பட்ட போதும் உழைப்பால் உருவாகி உருவம் கொண்ட வரைகளும் ஏராளம். அப்ப நாங்கள் அரசாங்கம் எல்லாம் கொடுப்பு திட்டங்கள், ஆனால் நான் இந்த வீட்டை நான் கட்டவோனும் என்று கட்டியவர்களும் ஏராளம் என்று அவர் சொல்லுகிறார். இப்படியே வாரங்கள் இப்படியே எல்லாத்தையும் சொல்லலாம், அவ்வளவுதையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இந்த பன்னெண்டாம் பக்கத்திலே தொன்மையில் தோன்றிய பழமையின் சின்னமாய் கோட்டையின் முன்பு நாகதேவன் துறை தொட்டு அல்லிராணியின் அரசபுரம் கரியாலை நாகபடுவான் வரையாக காத்து நின்று கம்பீரமாய் காட்சி தரும் கலாச்சார மண்டபம். அந்த இது எங்களுடைய இந்த பூனை மண்ணினுடைய கலாச்சார பெருமையை அப்படியே புட்டு வைக்கிறது. இங்கே அந்த சொன்னது போல இந்த சோழருடைய வரலாறு இந்த புனரியோடு ஒரு இடங்கன்ற கலந்தது. இங்கே நாங்கள் இந்த இடத்துல இங்கே நாங்கள் ஒரு ஆய்வுகளை செய்தோம் என்றால் எங்களுடைய பல வரலாற்று சான்றுகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த தொன்மையிலே தோன்றிய இந்த பழமையின் சின்னமாக இருக்கின்ற இந்த புனரியிலே இந்த புனரி கோட்டை அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அது இந்த பின்னணி அதனுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுடைய மண்ணின் பெருமையை தெரியும். நாகதேவன் துறை தொட்டு அல்லிராணி நரசபுரம் கரியாலை நாகப்படுவான் வரையாக காத்து நின்று கம்பீரமாய் காட்சி தரும் கலாச்சார மண்டபம். மண்டபம் தோன்றியே மரபவில்லை கலைகள், அழியவில்லை கூத்தும் பாட்டும், மறக்கவில்லை பத்திகைகள், குறையவில்லை கோவில்கள் என பேருக்கு ஒரு கோவில் கொண்ட போதும் குறைவின்றி பூக்கள் பூத்து நிற்கும் பெண்கள் பூநகர். எவ்வளவு ரசித்தல்ல. வாடி வீடு அன்றிருந்த வாடியடியில் அழகாய் பல ஆலமரம் சூழ அமைதியாய் முனியப்பரும் அவர் கடமை செய்தோட முனியப்பரும் கடமை செய்யறாரு, கடமை செய்யற முனியப்பரும் தந்த வேலை செய்யறாரு. அழகாய் பல ஆலமரம் சூழ அமைதியாய் முனியப்பரும் அவர் கடமை செய்து காத்து வர அண்மை எல்லாம் அரச கட்டிடம் அரசு தேவை வழங்கி இருக்கிறது என்று அவர் பாடுகின்றார். அப்படியே வாருங்கள் பதினாறாம் பக்கம். அதுதான் அந்த வலி. இந்த வலியினுடைய பொறி, இந்த பொறி என்றால் என்ன? பொறி என்றால் ஒரு மெசேஜ். பொறி என்பது தானே, பொறிக்கு சயின்ஸ்ல இலக்கண வர விளக்கணவன் என்று சொன்னால் ஒரு வேலையை மிக சுலபமாக செய்வதற்குரிய ஒரு ஒன்றுதான் பொறி. அது பொறி. இன்னொன்று பொறி, எங்களை பிடிக்கின்ற பொறி. பொறி வைத்து பிடிக்கிறார்கள், பொறி வைத்து பிடித்தார்கள். அப்ப இங்கே இந்த வரிகளினுடைய பொறி எது என்பதுதான் நாங்கள் கேள்வி. அதற்குள்ளே கணக்க அர்த்தங்கள் இருக்கின்றன. அவருடைய அந்த யுத்தத்திலே அவர்கள் இடம்பெயர்ந்தது, அல்லது இந்த யுத்தத்தை அவர்கள் முகம் கொடுத்தது. மண்மகளை பிரிகையில் மனநிறுத்தவை பல, மீண்டும் வந்து பார்க்கையில் கண்முன் நின்றவை சிலவே. இதுதான் இந்த துயரம். ஆனால் இந்த மண்மகளை விட்டு பிரியும் பொழுது எங்களுடைய மனதில் இருந்தவை எவ்வளவோ, ஆனால் இங்கே வந்தபோது கண்முன் நின்பவை சில, இழந்தவை பலவுடன் நடைப்பணமாய் நடந்தவற்றை எண்ணுகையில் ஆண்டுகள் கடந்த போதும் அகலாது நம் மடுக்கள். இந்த துயரங்கள் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றன, அதையும் அவர் அங்கே பதிந்திருக்கின்றார். முழுதுமே மஞ்சளாய் மாம்பழம் காய்க்க காண்கையில் எங்கள் கருத்த குடும்பாரின் சுவை போனதற்கே. இது எங்களுடைய அடுத்த சோகம், எங்களுடைய வரலாற்று சோகங்களிலே இது ஒரு சோகம். ஒரு காலத்திலே நாங்கள் இந்த கருத்த குடும்பார், அதாவது யாழ்ப்பாணத்தாரன்னாலே மாம்பழத்தை பற்றி நாங்கள் சொல்லவில்லை. இந்த மாம்பழத்துக்கு பெருமை இருக்கு என்றால், இந்த மாம்பழத்தை பற்றிய ஒரு பாட்டு, அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, பண்டித சச்சிதானந்தர் பாடிய பாட்டு. அதாவது கருத்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குன்னா, விஷயம் என்னதை விட பல வேலையை சாதிச்சு போடுங்க. முந்தி ட்ரெயின் வந்து, இப்ப ட்ரெயின் வருது, முந்தி ட்ரெயின் வந்து போகும் பொழுது கருத்த குடும்பமான பெட்டியில கொண்டு அனுப்பிவிட்டா வேற வேலை சாத்தியமாயிருக்கு. கருத்த குடும்பமானக்கு அப்படி ஒரு பெரிய பதிப்பு இருக்கிறதால், எந்த வேலையையும் செய்விக்கும் நாளுக்கும் பணம் கொடுத்து விட்டால் அதுவே முடியும். அதுதான் இந்த கருத்த குடும்பத்தை பெருமை. அப்ப முழுதுமே மஞ்சளாய் மாம்பழம் மாம்பழம் கண்டு கிடக்கு வருது மாம்பழம், ஆனால் அந்த எங்கள ஊருடைய அந்த ருசி இல்லாமல் போய்விட்டது என்பதை அந்த உணர்வுகள் அப்படியே காட்டுகிறது. எங்கள் கருத்த குழும்பாளின் சுவை போனதுங்கே என்று சொல்லுகிறார். இப்படி அவர் நான் சொன்னது போல அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு பிளாஷ் ஆகும். ஒவ்வொரு ஒரு விடயங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு அதை பாட தோன்றுகிறது. கை விடயமாக கைபேசியால் நடந்து விட்ட ஒன்றுக்கு அழைத்தவர் காசு கரைய எடுத்தவர் நேரம் போக மணிக்கணக்காய் பேச்சு முடிவில் எதுவும் அச்சு போச்சு. இதான் எங்களை வரலாறு. எங்களுடைய கை தொலைபேசியினுடைய கைகறிய விருதானே, கைவினயமாகும் கைபேசியால் நடந்து விட்ட ஒன்றுக்கு அது ஏதோ ஒன்று நடந்ததப்பா. யாரோ ஒருத்தர் அடுத்தார் கதை காய்ச்சி 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 அழைத்தவர் காசு கரைய எடுத்தவர் நேரம் போக மணிக்கணக்காய் பேச்சு முடிவில் எதுவும் அச்சு போச்சு. இப்படி மிக அழகா இப்படி பேசுவார். மீண்டும் அவருக்கு அந்த யுத்தத்தை விட்டு வர வரவில்லை. பொருட்களை விட்டு விட்டு வந்தோம், மறுபடியும் அதை வாங்கிவிட்டோம். பொருட்களை விட்டா வாங்கிட்டோம், கூடவே விட்டு விட்டு வந்த உறவுகளை எங்கு சென்று கேட்போம். அவர் வேதனையில் உள்ளனரா? அவநம்பிக்கைகள் அதிகரிக்க நம்பினோம் மரபுகளை. என்ன செய்யறது, எங்களால பொறியாட்டி நாங்கள் யாருடைய யாரிடம் யாரிடமோ சென்று புறையிட வேண்டும் தானே. நம்பினோம் மரபுகளை, மை போட்டோம், காண்டம் வாசித்தோம், சாஸ்திரங்கள் கேட்டோம், எதிலும் சொல்லவில்லை எம்முடன் பிறப்புகள் இல்லை என. எதிலையும் அதை இல்லை என்று சொல்ல இல்லை. அப்ப இன்னும் நாங்கள் நம்பிக்கையே வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறார், தமிழர் என்பதால் கண்ணீர் வடிக்கிறாரா? கண்ணீர் வடிப்பதற்காகவே தமிழனாக்கப்பட்டாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறார். இது ஒரு பொல்லாத கேள்வி, இது ஒரு வரலாற்று கேள்வி நான் நினைக்கிறேன். அதாவது தமிழர் என்பதால் கண்ணீர் வடிக்கின்றாரா, கண்ணீர் வடிப்பதற்காகவே தமிழனாக்கப்பட்டாரா என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நான் ஏற்கனவே அந்த முதல் வரியிலே அந்த கவிதை நுட்பத்தை சொன்னேனே, அதே போல இன்னொரு இடம் இந்த 22 பக்கம், மண் மலையை பார்த்ததும். இந்த கூடலுக்கு மண்ணும் பெருமைதானே, மண் மலையாக இருக்கிறது, குவிந்து போய் கிடக்கிறது. மண் மலையை பார்த்ததும் ஐப்பசி வானமாக சிரிக்க நினைத்து வைகாசி மேகமாக மௌனமானேன். இது ஒரு கவி. இந்த ஐப்பசி வானம் எப்படி இருக்கும் அதான் யோசிக்கும். ஐப்பசி வானமாய் சிரிக்க நினைத்து வைகாசி மேகமாய், வானம் வர மேகம் வேறு, வானம் என்றது வேற மேகம் என்பது வேறு. அப்ப வைகாசி மேகமாய் மௌனமானேன் என்பது அவர் நுட்பமாக இருக்கிறது. அருமையான ஒரு கவிதை நுட்பம். கௌதாரி முறையின் மண் அகழ்வினை கண்டதும் பாத்தீங்களா, அந்த ஐப்பசி மாதமா அப்படி மகள் அழகிறார்கள் என்ற மண் அகழ்வுகளை பார்த்துவிட்டு இப்படி என்று ஒரு அவருடைய உள்ள கடக்க இயங்கை கூறுகின்றார். ஞாயிறு அது மறையவில்லை, ஞாயிறு மறைவது என்பது ஞாயிறு அது மறையவில்லை, இன்றைய பொழுதில் விடைபெறுவது நாளை முடிவுக்காய் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது. சாம்பல் தட்டி எடுத்த தீயின் தோளாயினும் தட்டி எடுத்தவருக்கு தலைவணங்கியே குறுந்தளானது, குறுந்தளலிலும் உருவாகுமா பொறி, பல வழியிலும் சில விழிநீரிலும் வலிகானது வலிகளின் பொறி என்று அவருடைய இந்த தொகுதியை அவர் முடிக்கின்றார். எனவே நான் இங்கே இந்த வலிகளின் பொறி என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக என்னுடைய கருத்தை கூறியிருக்கிறேன். அவரிடம் அந்த கவிதை துறையிலே ஈடுபடுவதற்குரிய நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. மேலே இந்த கவிதை என்பது மிக பரந்த ஒரு விடயம், பல்வேறுபட்ட கவிதை போக்குகள் சிந்தனைகள் இருக்கின்றன. அவர்களை பற்றியெல்லாம் அவர் பயில வேண்டும், படிக்க வேண்டும், கவிதையோடு ஊடாட வேண்டும், பல்வேறு கவிதைகளை வாசிக்க வேண்டும். அதன் ஊடாக அவர் ஒரு சிறந்த கவிதாயினியாக எதிர்காலத்தில் வளருவார் என்று கூறி அதற்குரிய தகுதிகள் அவரிடம் இருக்கின்றன என்ற செய்தியை இன்னிடத்திலே கூறி மீண்டும் இந்த பூலரி கலாச்சார பிரிவில் ஒரு அருமையான விழாவை இங்கே எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக என்னுடைய நண்பர் சத்தீஸ்கர் அவர்கள், அவர்களுடைய முயற்சிகள் இன்னும் வெற்றியளிக்க வேண்டும், இந்த மண்ணினுடைய பெருமையை அவர் இன்னும் உயர்த்துவதற்கு முயல வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.
மிக சிறப்பாக மதிப்புகளின் கவிநயத்துக்குள்ளே என்னை அழைத்துச் சென்று சில நேரங்கள் உண்மை மறந்து கவி உலகுக்குள்ளே அழைத்துச் சென்ற கவிஞர் திரு கீதா ஜெயசீவன் அவர்கள் சுமந்த நன்றிகள். இவ்வகையில்